கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆவியான தேவரே, அதிர்ஷ்டமான தெய்வமே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, இந்த நாளில தெய்வமே உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதால் அது பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த அந்த மேல்விட்ட அனுபவம் எங்கள் வாழ்விலும் அனுபவமாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லோரும் உம்முடைய ஆவியால நிரப்பு நீங்களே. அப்படியா இந்த நாளிலும் ஆண்டவரே, கொன்னலி வீட்டில் கூடியிருந்த எல்லோரும் உம்முடைய ஆவியால நிரப்பு நீங்களே. அப்படியே இந்த நாளில ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லோரையும், எல்லோரையும் தேவரே ஆவினாலும் உடைய வசனத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். மகிமையும் கணத்தை நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. வேளையில் நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளே, கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இந்த ஒரு முக்கியமான நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகையின் பிரதார நாள் இது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாய் கவனமாய் நாம் கேட்போம். கேட்கறது மாத்திரமில்லை, தேவ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம். ஆவியானவர் நம்மை நிரப்பி, எல்லோரும் தன்னுடைய ஆவினால தேவ நிரப்பி, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்டத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவிட்டு சொன்ன ஆண்டவர், இந்த நாளில எல்லோரையும் தன்னுடைய ஆவினாலும் அக்கினால நிரப்ப வேண்டும். ஆகவே நம்மை நாம் தேவடைய வசனத்துக்கு, தேவடைய ஆவியானவுக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம், நம்முடைய இதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மத்திலே வல்லமான காரியங்களை செய்வாரார். சொல்ல ஆவே ஹல்லேலூயா, சொல்ல ஹல்லேலூயா. சார், இதுவரையிலே இந்த நாளில நம்மத்திலே தேவடைய ஊழியத்தை செய்யவும், கர்த்தருடைய வசனத்தை நமக்கு போதிக்கவும், இந்தியாவில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாஸ்டர் இஸ்டெல் சாதப்பா அவர்கள் நம்பத்தில் வந்ததற்காக, தேவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு தேவ ஊழியர்கள் காடுகிறேன். ஆகவே கோயம்புத்தூர்ல பெரிய ஒரு சபையை வைத்து நடத்துறாரு. பல சபைகள் கிட்டத்தட்ட 12 கிளை சபைகள் வைத்து ஆண்டோட கிருபையால தேவனுடைய ஊழியர்களை செய்து வருகிறாரு. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், கத்த பக்கமாக ஜனங்கள் திரும்ப வேண்டும் ஒரு தாகம், ஒரு வேகம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் கொஞ்ச நேரம் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது பார்த்தேன். ஆகவே இந்த 20ஆம் தேதி இப்படி ஒரு தேவ ஊழியக்காரர் வர்றதாக நான் எதிர்பார்த்திருக்கிறீர்களே. அப்படி கோல்படும் பொழுது 20ஆம் தேதி அவர்கள் பேசும் பொழுது, அவர்கள் பேசும் பொழுது 20ஆம் தேதி பெந்தெகோஸ்தே நாள் என்றது என் மைண்டில் இருக்கே இல்லை. ஆனால் பிற்பாடு நான் பார்த்தபோது அந்த 20ஆம் தேதி பெந்தெகோஸ்தே நாளாக இருந்தது. அப்ப நான் யோசித்தேன், நடுவரே இதுல ஏதோ உடைய திட்டம் வருகிறது, உடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி. ஆகவே ஒன்றைக்கு தெரியும், கர்த்தர் சபையில் இருக்கிற தேவ தன்னுடைய பிள்ளைகளை அவர் தேசிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஊழியர்களை அனுப்பி, ஏற்ற வசனங்களை அனுப்பி நம்மளை அவர் பலப்படுத்த, கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறந்த இருதயத்தோடு இருப்போம், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுப்போம். தேவனுடைய நாளில் பேசுவாராக, தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. சரி, ஆகவே உங்கள் சார்பிலே அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் அன்போடு கூட வரவேற்க விரும்புகிறேன். பாஸ்டர் ப்ளீஸ் கம் ஃபார்.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் எங்களுடைய கிறிஸ்துவின் சார்பில், எங்களுடைய பட்டணத்தின் சார்பில், தேசத்தின் சார்பில் எங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. முகம் தெரியாதவனாக இருந்தும் இந்த நாளில் அழைத்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அருமையான திருச்சபையின் போதகருக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், சபையாராகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். நம்முடைய தேவன் ஒருவராயிருக்கிறார். தேசம் மாறுபடலாம், மொழிகள் மாறலாம், நிறங்கள் மாறலாம், நம்முடைய தேவனும் ஒருவர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்துகிறது ரொம்ப கவனமுள்ள அருமையான ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் சில ஆழமான சில காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு லெக்சர் மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நாம் போக இந்த நாளில் விரும்பல. சில வசனங்களை ஆகிலும் ஆழமாய் நம்முடைய இருதயத்திலே ஊன்றி விடும்படியாய் நான் விரும்புகிறேன். 2 வசனம் நம்முடைய இருதயத்தில் ஊன்றப்பட்டுட்டு அதை என்ன செஞ்சிடும், அது என்ன பண்ணிடும், முளைத்து விடும். வசனங்கள் முளைக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விதைகள் மண்கட்டிக்கடிகளே சிக்கிக்கொண்டது அப்படின்னு சொல்லி. மண்கட்டிக்கடியில் ஒரு விதை சிக்கிக் கொண்டால் அந்த விதை நஷ்டமாகிவிடும். அதனால்தான் தேவன் ஒரு நல்ல நிலத்தில் அந்த விதைகளை தேவன் விதைக்கிற ஒரு நல்ல விவசாயி நம்முடைய தேவன். ஆமே. நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து அப்படிதான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு நல்ல விவசாயி ஆண்டவரே. என்ன நல்ல நிலத்தில் விதைப்பதற்கு கரிசனை உள்ள தேவன், விதைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் விதைக்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன். விதத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி அழகாய் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நான் அநேக இடங்களில் நான் கேட்கிறது, எங்க சபையில் கூட நான் அதை அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு எத்தனை நாட்கள் சத்தியம் தெரியும் அப்படின்னு கேட்பேன். சில சொல்லுவாங்க, நாங்கள் பிறந்ததுலேருந்தே சத்தியம் தெரியும் அப்படிம்பாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க, நாங்கள் அந்த சபையில் வளர்ந்தவங்களாக்கு எங்களுக்கு தெரியாத சத்தியமா அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கப்படணும், அப்படியானால் விடுதலையை பெற்றுக் கொண்டீர்களா அப்படிங்கிற பின்னால் ஒரு கேள்வியும் கேட்கணும். அந்த கேள்விக்கு அங்கு பதில் இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கு சத்தியம் தெரியும் என்று முன்னால சொன்ன வார்த்தைக்கு என்ன இல்லை, அர்த்தம் நம்பச்சு. What does mean knowing the word of God? ஆண்டவருடைய சத்தியத்தை அறிதல் அப்படின்னா என்ன? நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு சத்தியம் தெரியும், ஆனா வாழ்க்கையில் விடுதலை இல்லையே அப்படின்னா வசனம் தப்பா அல்லது வாழ்க்கை தப்பா? எது ஆண்டவரே தப்பு? எனக்கு ஆண்டவர் அழகான ஒரு வாழ்க்கை ஒரு வசனத்தை எனக்கு காட்டினார். எடுத்து வாசிப்போம், மத்திய எழுத விசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனம், மத்திய 1 கடைசி. நிதானமா நான் போவேன், எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. சில வசனங்களாக நின்றுணும் பாத்தீங்களா? யாராவது ஒருவர் எனக்காய்,
அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும்,
மரியாளுடைய முதற்பேரான குமாரனை
பெருமளவும்
பெருமளவும். ஆண்டவராக இயேசுவை மரியாள் பெற்றெடுக்கிற வரைக்கும்
அவளை அறியாதிருந்து,
யோசேப்பு மரியாளை அறியாதிருந்து
அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான்,
அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆண்டவர் அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணார். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அறிதல் அப்படிங்கிற அந்த வார்த்தைய ஆண்டவர் எங்க கூட போய் ஜாயின் பண்றார்னா, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை போடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, not just know the word of God, to live with the word of God gives deliverance to me. என்னுடைய நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன், வசனம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு விடுதலை வருகிறது இல்ல. தேவனுடைய சத்தியத்தோடு ஒரு மனிதன் வாழ பழகுகிறான் பாருங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துருது? கட்டாயம் 100% விடுதலை வந்து விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு வசனம் தெரியும் அல்ல, வசனத்தோடு வாழுகிறேனா என்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லணும்? பதில் சொல்லுகிறவர்களாய் காணப்படும். திருச்சபையில் நிறைய வசனங்களை படிப்பதற்கு இந்த சபைக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்தேன். ஒரு வருஷம் நிறைய வசனங்களை படிச்சு மனப்பாடமா எழுதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை படிக்க வச்சோம், எக்ஸாம் வச்சோம். நிறைய பேர் நிறைய வசனங்களை, 900க்கும் அதிகமான வசனங்கள் தெரிந்தவர்கள் இந்த சபையில் உண்டு. முதல் பரிசு வாங்கினவங்க 1500 வசனங்கள் எழுதி 1400 வசனங்கள் ஒரு தப்பு கூட இல்லாம அந்த வசனங்களை எழுதி அவங்க தான் முதல் பரிசு வாங்கினாங்க. பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தேன். அப்படி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 3 தசம பாகம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு சம்பாத்தியத்தில் தசம பாகம் கொடுப்பாங்க, அப்படியே தாயினுடைய பென்ஷன்ல இருந்து ஒரு தசம பாகம் கொடுப்பாங்க, ஒரு பிசினஸ் பண்ணாங்க அதுலேருந்து தசம பாகம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல குடும்பம், அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் பிள்ளை இருக்கிற நாட்கள் முழுவதும் ஆராதனைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். பிள்ளை பிறந்து ஒரே வாரத்தில் பிள்ளையை தூக்கி கொண்டு அழைத்து வந்து விட்டார்கள். நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் ஒரு முழு இரவு சபத்தில் நாங்கள் அப்படி கூடி செபித்துக் கொண்டிருக்கிற போது இந்த சகோதரி என்னுடைய மனைவி அழைத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்க நடக்கிற இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமா இல்ல, நம்ம வேறு பக்கம் போய் நம்ம ரெண்டு பேரும் போய் தேவனை ஆராதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் மனைவி அழைப்பா சொன்னாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னாங்க. அப்படியே இருங்க, இங்கே இருங்க, போகாதீங்கன்ட்டு. நாட்கள் கடந்து போனது. அந்த சகோதரியினுடைய சில காரியங்களில் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஆராதனை நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடனம் ஆடுவாங்க, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன். ஒரு நாள் பெண்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க, அவங்க குறித்து ஒரு பயம் சபைக்கு வந்துருச்சு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, நான் மேல வீட்டில் இருக்கிறேன், ஃபோன் பண்ணி அந்த சிஸ்டர் வந்துட்டாங்க, லேடிஸ் பிரேயருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க தொடர்ந்து நடத்துங்க, நானும் வந்து உட்காந்துக்கிறேன். நான் கடைசியில் போய் ஒரு சேர்ல உட்காந்துட்டேன். ஆராதனை வேலை வந்தது. இந்த சிஸ்டர் அப்படியே நடனம் ஆடுறாங்க, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. மெதுவா போய் அவங்க தலைமலை கையை வச்சு, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு எழுகைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பிசாஸ் ஆடுது ஆடுது ஆடுது. வெகுபாடு மட்டும். இதுக்கு பிறகு எனக்கு ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே 3 தசம பாகம் கொடுக்கிறாங்க, 1500 வசனங்கள் மனப்பாடமாக எழுதி 1400 வசனங்கள் ஒரு தப்பு கூட இல்லாம, ஆண்டவரே இவ்வளவு வசனங்கள் தெரியுதே, எப்படி இது நடக்க முடியும், எப்படி நடக்க முடியும்? எனக்கு கேள்வி மேல கேள்வி. எல்லா பெரிய ஊழியர்களையும் அழைத்து நான் கேட்டேன், இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை ஒரு நடமாடுகிற வேதத்தை போலவே அந்த சகோதரி இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட வீடுகளை எப்படி பிசாசு இருக்க முடியும்? ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒரு பதில் சொல்றாங்க, என்னுடைய ஆவியில திருப்தி வரவே இல்லை, ஆவியில திருப்தி வரல. ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டது போது ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமாக என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். 2 கொரிந்தியர் புத்தகம் 10:6 2 கொரிந்தியர் 10:6
உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது,
நல்லா கவனிக்கணும், உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது
எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த,
எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த
ஆயத்தமாயிருக்கிறோமே.
வசனம் தெரிகிறதுனால இல்ல, வசனத்துக்கு ஒரு மனிதன் எப்பொழுது கீழ்ப்படுகிறானோ அப்பொழுதுதான் பிசாசுகளை ஜெயிக்கிறவனாய் அவனால் வாழ முடியும். அப்பதான் அவனால் வியாதியின் மேல் அதிகாரம் செலுத்த முடியும். வசனம் நமக்கு மட்டும் இல்ல, பிசாசுக்கும் வசனம் தெரியும். ஆண்டவராக இயேசு நேரத்திலே போய் என்ன செஞ்சா, வசனத்தை காட்டுல யாரு இந்த பிசாசு? அவனுக்கும் வசனம் தெரியும், நமக்கும் வசனம் தெரியும். பட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் சாத்தன்? ஒரு வித்தியாசம் இருக்குது என்னன்னு சொன்னா, நான் தேவனுடைய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறவன், அவன் தேவனுடைய வசனத்துக்கு அவன் கீழ்ப்படுகவே மாட்டான். வசனம் எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய வசனத்தை உங்கள் வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னான். அந்த வசனம் சொல்றது, உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறுகிற போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்துவதற்கு நீங்கள் அப்பொழுதுதான் நீங்க என்ன ஆகிறீங்க, will become ready. அப்பதான் நீங்க ரெடி ஆகிறீங்க. தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். வாழ்க்கையாக மாறுமானா நீங்க கால் வைக்கிற இடத்துல பிசாசு சொல்லும், நீ வராத, வேற யாராவது வரத்து சொல்லு. என் வாழ்க்கை நான் அதை பார்த்துருக்கிறேன். கதவை திறந்து காலை உள்ள வச்சோம்னா கேட்கும், நீ வராத, வேற யாரையாவது வர சொல்லு, நீ வர வேண்டாம். ஏன் நம்மை குறித்து பயம்? தேவனுடைய வார்த்தை தெரியும் என்பது அல்ல. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற எந்த ஒரு மனிதனும் பிசாசின் மீது தேவனுடைய வல்லமையை செலுத்துவதற்கு அவன் ஆயத்தம் உள்ள தேவ மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். ஆகவே தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளுதல் அல்ல, தேவனுடைய சத்தியத்திலே வாழுகிற ஒரு அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கட்டாயம் அவசியம். ஆகவேதான் தேவன் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். மரியாள் ஆண்டவராக இயேசுவாகியத்தினுடைய முதற்பேரான குமாரனை அவள் பெருமளவும், யோசிப்பு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். லிவிங் வித் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர்களோடு கூட ஒரு வசனத்தை பேசுவாரானால், இன்னைக்கு ஓய்வு நாளில் வரீங்க, ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாழுகிற வாழ்க்கைக்கு அதுதான் உங்களுக்கு வார்த்தை. அதுக்கு தானே ஓய்வு நாளிலே வரும். நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறார், நல்ல வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு போய் ஆராதித்தோம் என்பதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், நான் தான் பிரசங்கிக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார். ஆனால் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை அதுவாகத்தான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எதுவாகத்தான் இருக்கு, எனக்கு தெரியாது, நான் பிரசங்கித்திருப்பேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் எதை பிரசங்கித்தேனோ அது என்னுடைய வாழ்க்கையாயிருக்கும். சில பிரச்சனைகளை குறித்து பேசியிருப்பேன், அது என்னுடைய வாழ்க்கையில முதலாவது வருகிறதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு எனக்கு தேவன் கொடுக்கிற வழிகளாகவும் எனக்கு மாறியிருக்கிறது. ஹல்லேலூயா. தர்கானந்த நல்ல நாளிலே பெந்தேகோஸ்தே ஒரு நாளிலே நம்ம கடந்து வந்திருக்கோம். கத்த நிச்சயமாய் நமக்கு தேவன் இந்த அனுபவத்தை இந்த நாளிலே தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு சிலுவையிலே நான் அறியப்பட போகிறேன் என்கிற ஒரு காலம் வந்தவுடனே அதை குறித்து தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அதுவரைக்கும் வெளியிருக்கிற ஜனங்களுக்கு கடற்கரையிலே, மலைகளிலே, வனாந்தரங்களிலே பிரசங்கித்த ஆண்டவராக இயேசு தான் சிலுவையிலே அறையப்பட போகிற அந்த நேரம் வரும்போது அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டார். அவர்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு தம்மோடு கூட இருக்கிற சீஷர்களை பலப்படுத்துகிறதுலே, அவர்களுக்கு சில காரியங்களிலே கற்றுக் கொடுக்கிறதுலே என் ஆண்டவராக இயேசு மிகுந்த கவனத்தை ஆண்டவர் செலுத்தினார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிசாசானவன் சுளையினாலே உங்களை புடைக்கும்படிக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆகிலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராக இயேசு சிலுவையை சுமந்து சிலுவையில் மரிக்கிற நேரம் வந்தது. பேதுரு ஆண்டவரை மூன்று முறை மறுதளித்தார். இந்த பேதுருவை உருவாக்குறதுல ஆண்டவர் மிகுந்த கவனம் உள்ளவராயிருந்தார், மிகுந்த கவனம் உள்ளவராயிருந்தார். பேதுரு அப்படியே ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டே வருகிறான். மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேறு வழி இல்ல, அவன் மறுதளிச்சுட்டான். ஆனாலும் அவனுடைய இருதயம் இந்த இயேசுவை விட்டு போக மனவரவே இல்லை. துரமாய்ப்பை மறுபடி நின்று அந்த இயேசுவையே அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். மறுபடியும் ஒரு விசை இயேசுவை மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை. இயேசுவை மறுதளித்தான், மறுபடியுமாய் துரமாய் போய் நின்று இந்த இயேசுவை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். நன்றாய் கவனிங்க, யோசித்து பாருங்க. கோரமாய் அடிக்கப்பட்ட சூழ்நிலை, கோரமாய் அடிக்கப்பட்ட சூழ்நிலை. அவருடைய தலையில் இருக்கிற முள் கிரீடம் தலையிலே அடிக்கப்பட்டபடினாலே ரத்தம் கசிந்து கண்களிலே மறைத்துக் கொண்டிருக்கிறது. பேதுருவை எங்கே தேடுவது? பேதுரு எப்படி தெரியும்? அந்த அரைகுறை பார்வையிலும், அரைகுறை பார்வையிலும் அநேக யோசித்து பாருங்க. காதுல அந்த ரத்தம் அடிந்து நான் இப்படி யோசித்து பார்த்தேன், காதுக்குள்ள எல்லாம் ரத்தம் உள்ள போயிருச்சு, கண்களில் எல்லாம் ரத்தம் உள்ள போயிருச்சு. அவரால் சரியாய் பார்க்க முடியல, பலன் இல்ல, காதுகள் அடைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் அவரை கேலியும் கிண்டலும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையாவே இல்லை. ஆனா திடீரென்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது, அது பேதுரு மறுதளிக்கிற ஒரு சத்தம். இந்த ஆண்டவர் திரும்பி பேதுருவை பார்க்கிறார். அவன் உடைந்து போனான், அவன் உடைந்து போனான், தூரமாய் போய் நின்று மனங்க சென்று அழுதான். ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு கடந்து போனார், மரித்தார், உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு பிலாத்தின் இடத்துல போய் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கவில்லை. காய்பாவின் இடத்திலேயோ, அண்ணாவின் இடத்திலேயோ, தன்னை சிலுவையிலே அறைந்த விடத்திலேயோ போய் நின்று நான் உயிரோடு கூட எந்திரிச்சிட்டு பாருங்க, நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போகவே இல்லை. ஏன்னா அதை குறித்து அவருக்கு கவலையே இல்லை. அவருடைய பாரம் எல்லாம் சபைதான். உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முழு இறுதியுமும் தன்னுடைய சபையை குறித்து, தன்னுடைய சீஷர்களை குறித்து அது பொங்கி எழுகிற இருதயமாக இருந்தது. மேல்வெட்டாரைக்கு ஓடுகிறார், கடற்கரைக்கு ஓடுகிறார், எம்மாவுசேஷர்களை தேடி ஓடுகிறார். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே தாம் செய்த அதே கிரியைகளை மறுபடியும் செய்கிறார். எப்படியாகினும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:3 சொல்கிறது, அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த விசுவாசத்தின் மேலதான் சபை கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் யோவானுக்கு சொல்லும்போது சொன்னார், நான் மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய துறவுகோள்களை நான் உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு திருவுளம் பற்றினார். பேதுருவை உருவாக்குகிறார், தம்முடைய சீஷர்களை உருவாக்குகிறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கடைசியாக அவர்கள் மேல ஒரு பெரிய காரியத்தை வைக்கிறார். என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிரசங்கியுங்கள். இப்படி சொன்ன ஆண்டவர் அவங்களை போங்கன்னு சொல்லி அனுப்பல. ஆண்டவர் சொன்னாரே, உங்க மேல ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன், என்னை உயிரோடு இருக்கிற ஆண்டவராய் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன், உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு முழுவதாக அநேக அற்புத அடையாளங்களை உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கிறது, இன்னும் ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கிறது. என்ன? உன்னதத்திலிருந்து உங்கள் மீது ஒரு பலன், ஒரு வல்லமை ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், வெறும் வசனம் வேலை செய்யாது, வெறும் வசனம் வேலை செய்யாது, வெறும் ஊழியம் வேலை செய்யாது. செய்து காட்டின அற்புத அடையாளங்களை வைத்துக் கொண்டு இனி வருகிற காலங்கள் முழுவதும் இயேசுவுக்காய் வாழ்ந்துவிட ஒரு மனிதனால் முடியாது. யோசித்து பாருங்க, எத்தனை நேரங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை நாம் அனுபவித்திருக்கிறோம், ஆனால் இயேசுவோடு கூட நடந்திருக்கிறோமா? அப்படி வாழ்க்கையில நான் 3 முறை மறித்து போனவன், 3வது முறை நான் மறித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என்னை படுக்க வைத்து விட்டார்கள். அப்படி வீடு நிறைய ஒரு மரண வீட்டிற்கு ஜனங்கள் வந்தால் எப்படி இருக்கும்? அத்தனை ஜனங்கள் வந்த பிறகு அப்படி தாய் என்னை சுமந்து கொண்டு போய் ஒரு அடுப்பின் அருகில் என்னை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உனக்கு எப்படியாகலும் ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணாங்க. கத்தரின் மறுபடி உயிரோடு கூட தேவன் என்னை எழுப்பினான். ஆனால் என்னுடைய வாலிப நாட்கள் வந்தபோது இவளெல்லாம் நான் மறந்து விட்டேன். பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் நிறைய, பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் ஏராளம். ஆனால் அந்த அற்புதங்கள் என்ன செய்யல? இயேசுவுக்காக வாழுகிற ஒரு பலனை எனக்கு கொடுக்கவே இல்லை. வெறும் வசனங்கள் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. வாசிங்க, அப்போஸ்தலரின் புத்தகம் 1:5 வேகமாய் சில வசனங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1:5
ஆகையால்
நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும்
என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
என்னிடத்திலே நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். இப்ப ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார்கள். இவங்களுக்கு என்ன விளங்கல? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கீழே 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாமி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி வரையெந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இவங்களுக்கு ஒன்றும் விளங்கல. ஏன்னா இதுவரைக்கும் பரிசுத்தாவியனவரை அவங்க பார்த்தது கிடையாது. அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு எதிர்பாராமல் திடீர்னு ஒரு பூட்டப்பட்ட அறையின் நடுவிலே கடந்து வந்து நின்றதைப் போல இந்த ஆவியனர் வந்து நிற்பாரா? தெரியல. ஒருவேளை வெளியே நின்று கதவை தட்டி கொண்டு நிற்பாரா? தெரியல. என்ன நடக்க போகிறது? தெரியல. எப்படி வரப்போகிறார்? தெரியல. என்ன நடக்கும்? தெரியல. ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அந்த மேல்வீட்டு அறையிலே அவங்களை காத்திருக்கிறார்கள். அந்த மேல்வீட்டு அறையிலே காத்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்னெல்லாம் நடக்கும் என்பதை அழகு அந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரு? எழுதி கொடுத்து விட்டார். யூ நோ வாட் இஸ் பைபிள்? ஒரு டிவி வாங்கினீங்கன்னா ஒரு மேனுவல் புக் கொடுக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா மேனுவல் புக் கொடுக்கிறான், ஒரு செல்போன் வாங்கினீங்கன்னா மேனுவல் புக் கொடுக்கிறான். நமக்கு ஒரு மேனுவல் புக், இட்ஸ் எ ஹியூமன் மேனுவல் புக். ஆமென். அவன் சொல்றான், நீ இந்த டிவி ஆபரேட் பண்றதுக்கு முன்னால, இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றதுக்கு முன்னால அதை முழுசு வாசிரு. ஏன்னா அப்பதான் அந்த ப்ராடக்ட பத்தி உனக்கு தெரியும், எப்படி இதை ஆபரேட் பண்ணணும் தெரியும், எப்படி ஆபரேட் பண்ண கூடாதுங்கிறது தெரியும், தப்பு வந்தா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு தெரியும். முதல்ல அதை நீ வாசிரு. இந்த வேதத்தை வாசிக்காதவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. இந்த வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்தணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எங்க உட்காரணும், எங்க உட்காரக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பது நமக்கு தெரியாது. அதை தேவன் நமக்கு எழுதி தேவன் கொடுத்திருக்கிறார். தப்பு வந்துட்டா அதை எப்படி சரிபடுத்துறது தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து மேல்வீட்டு அறையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் முதல் முறையாக இந்த உலகத்தில் நிரந்தரமாய் தங்கும்படிக்கு அவர் கடந்து வந்தார். அதுவரைக்கும் இல்லையா பரிசுத்தாவியானவர்? அதுவரைக்கும் பரிசுத்தாவியன் இருந்தார். அவர் வருவாருடைய காரியத்தை முடிப்பார், மறுபடியும் போயிடுவார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு பரலோகத்திற்கு அவர் கடந்து போன பிறகு நம்மை நிரந்தரமாய் வழி நடத்துவதற்கு ஒரு தலைவனை ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தாவியானவர். ஆமே. இன்னைக்கு ஊழியர்களாகிய எங்களை தேவன் எப்படி வச்சிருக்கிறார்? கண்காணிகளாக தேவன் வச்சிருக்கிறார். வேறு ஓவர்சியர்ஸ். ஆண்டவர் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை நடத்துவதற்கு, அந்த சபையை கண்காணிப்பதற்கு பரிசுத்தாவியானவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் சபையை நடத்துகிறவர் யார்? சபையை நடத்துகிறவர் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவர் சபையை நடத்தி கொண்டு போனாதான் எப்படி போக வேண்டும், எப்படி போக கூடாது என்பது நமக்கு தெரியும். வேதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல அருமையான மோசே செய்கிற ஒரு தவறை பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10:29 வாசிப்போம். எண்ணாகமம் 10:29.
அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானினுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு
நாங்கள் பிரயாணமாய் போகிறோம்,
நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்
என்றார். 31
அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம்,
வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை
நீ அறிந்திருக்கிறபடியினாலே எங்களுக்கு கண்களை போல இருப்பாய்.
பாருங்க, இந்த மோசே என்ன சொல்றாரு? கர்த்தர்களுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறார். நாங்கள் வாக்கு தத்தத்தை நோக்கி போகிறோம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர்களுக்கு நன்மை செய்கிறார். அந்த நன்மையிலே உனக்கு கொஞ்சம் நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். நீ வனாந்திரத்தை அறிந்தவர், நாங்கள் போக வேண்டிய பாதைகளை நீ அறிந்தவர். ஆகவே எங்களுக்கு கண்களைப் போல இருக்கும்படிக்கு, எங்களுக்கு கண்களைப் போல இருக்கும்படிக்கு நீ எங்களோடு கூட நீ கடந்து வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பண்ற தப்பு இதுதான். வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு மனிதர்களை தலைவர்களாய் நியமித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு தான் வழி தெரியும், அவங்களுக்கு தான் வழி தெரியும். சில இடத்துல நான் யோசிப்பேன், பெரிய ஆலயம், நாங்க ஒரு இடத்த பிளான் பண்ணோம், பெரிய இடம், விலையும் பெருசா போச்சு, இதுக்கு என்ன செய்யறது, யாருட்டு போய் கேட்பது? மனுஷங்கிட்ட உலக மனிதர்கள் இதை எப்படி செய்தார்கள் பார்த்து அவங்கள மாதிரியே செய்யலாமா? ஏன்னா அவர்களுக்கு என்ன இருக்கு, அனுபவங்கள் இருக்கிறது. இந்த ஓபாவுக்கு அனுபவங்கள் இருக்கிறது, வழி தெரியும். நீ எங்களோடு நீ கடந்து வர வேண்டும், நீ எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். ஆனா நல்ல வேலை, அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா பாருங்க, வாசிங்க. நீ எங்களோடு கூட வந்தால்
கர்த்தரங்களுக்கு செய்தவர்களும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம்,
உனக்கும் நன்மை செய்வோம் என்றார்.
அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள்,
மூன்று நாள் பிரயாணம் போனார்கள்,
மூன்று நாள் பிரயாணத்திலும்,
மூன்று நாள் பிரயாணத்திலோ
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி,
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி
அவர்களுக்கு இளைப்பார்ந்த ஸ்தலத்தை தேடி,
அவர்களுக்கு இளைப்பாருகிற இடத்தை தேடி
காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்ற,
காட்டும்படிக்கு உடன்படிக்கை பெட்டி முன்னால போச்சே தவிர ஓபாவை தேவன் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் இந்த அருமையான மோசே ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு வாக்கு தத்தத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லுகிற ஒரு தலைவன், உலக மனிதனுடைய அனுபவங்களுக்கு பின்னால போகிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா கர்த்தரோ என்ன செய்கிறார்னா, அந்த ஜனங்களுக்கு தம்முடைய ஆவியானவரை தேவன் நியமிக்கிறார். ஹல்லேலூயா, தம்முடைய ஆவியானவரை நியமிக்கிறார். அந்த மேகம் மேலே போகிறது, அது உடன்பெட்டி போகிறது. இந்த அருமையான மத்தியான வேளையில அருமையான திருச்சபையே, இந்த திருச்சபைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களை வழி நடத்துவதற்கு ஓபாக்கள் அல்ல, எந்த வார்த்தை தேவன் தரான்னு தெரியாது. இந்த திருச்சபையை வழி நடத்தி செல்வதற்கு உலகத்தின் அனுபவங்கள் உள்ளவர்கள் அல்ல, அல்லது ஏற்கனவே உங்களுடைய சபையை போல இன்னொரு சபை ஒரு நல்ல வழியிலே கடந்து போயிருக்கலாம். அவர்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்துடைய முன்மாதிரியாகி கூட சில நேரங்களிலே நீங்கள் நியமிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்கு நேராக வேற எந்த தலைவனும் வழி நடத்த முடியாது. சொன்னவர் ஒருவரே, அதுக்கு நேராக நம்மை வழி நடத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆவியானவர் தினந்தோறும் இந்த மேகம் முன்னாலே கடந்து போகிறது, அந்த மேகத்தை பார்த்துக் கொண்டே போகிறார்கள். அந்த மேகம் மெதுவா போனா இவங்க மெதுவா போவாங்க, அந்த மேகம் வேகமாய் போனால் வேகமாய் கடந்து போவாங்க, மேகம் பாளையம் இருக்கிறார் இவர்கள் தங்கிக் கொள்வார்கள், மேகம் எழுப்பினால் இவர்கள் எழுப்புவார்கள், மேகம் கடந்து போனால் இவர்கள் வேகமாய் கடந்து போவார்கள். அவளை வழி நடத்துவதற்கு ஒரு அழகான ஒரு ஆவியானவரை, அழகான ஒரு ஆவியானவரை நம்முடைய தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அருமையான கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் இல்லாம உடைய வாக்கு தத்துவங்களுக்கு போக முடியாது. எத்தனையோ வாக்கு தத்துவங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க என்பது உங்களுடைய எதிர்காலம் அல்ல, நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது உங்களுடைய எதிர்காலம் அல்ல. வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், நீ என்ன படிச்சிருக்கிற அப்படிங்கிறது எதிர்காலம் இல்ல, நீ என்ன வேலை செய்கிறாய் என்பது எதிர்காலம் இல்ல, உன் கரத்துல எவ்வளவு பணங்கள் இருக்கிறது என்பது உன்னுடைய எதிர்காலம் இல்ல, உனக்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதே உன்னுடைய எதிர்காலம். உன் ஆண்டவர் உன்னை குறித்து என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், உன் ஆண்டவர் உனக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதே உடைய எதிர்காலம் என்பதை மறந்து விடாதபடிக்கு நாம் சாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். அந்த தேவனை மட்டும் பார்த்துட்டு போனா போதும், அவர் என்னை அழகாய் என்னை வழி நடத்துவதற்கு ரொம்ப அருமையானவராயிருக்கிறார். ஆமென். இந்த அருமையான ஆவியானவரை கொடுத்தார் என்னை வழி நடத்துவதற்காக, தர்மியான ஆவியானவரை கொடுத்தார் ஒரு சபையை வழி நடத்துவதற்காக, தர்மியான ஆவியானவரை கொடுத்தார் வாக்கு தத்தத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்வதற்காக. வாசிங்க ஒன்று குறிந்த புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் 9-10 எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, அவர்களுடைய மனதிலே தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ, வாசிங்க அந்த இடத்த,
நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்,
தம்முடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர்,
அந்த ஆவியானவர்
எல்லாவற்றையும்,
எல்லாவற்றையும்
தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்,
தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டது? நம்முடைய கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, நம்முடைய இருதயத்தில் கூட தோன்றிராத பிரமிக்கத்தக்க ஒன்று, பிரம்மாண்டமான ஒன்று. இப்பொழுதுமே தேவன் கொடுக்கிறது பிரமிப்பா இருக்கும், தேவன் கொடுக்கிறது பிரம்மாண்டமா இருக்கும், தேவன் கொடுக்கிறது நம்ம என்ன செய்யும், நம்மை மிரண்டு போக பண்ணும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவன் நமக்கு வாக்குப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்களால் அதை பார்க்க முடியல, என்னுடைய காதுகளினால் அதை கேட்க முடியல, என்னுடைய இருதயத்தில் அவைகள் தோண்டவும் இல்லை. ஆனா நமக்கு ஒரு வழி இருக்குது, என்னன்னா நமக்கு தேவன் ஒரு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவன் ஒரு ஆவியானவரை, எனக்கு ஒரு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆமே, அந்த ஆவியானவர் தான் என்ன செய்வாரு, நமக்கோ அந்த ஆவியினாலே எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் அடிக்கடி இப்படி நான் யோசிச்சு பார்ப்பேன், மூணு பேரை நிறுத்துக்குவேன், யாராவது இஃப் யூ டோன்ட் மைண்ட் பிளீஸ் யாராவது பார்த்தீங்களா, ரெண்டு பேர் வாங்களே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க இந்த சரி பாருங்க, இப்ப ஒரு மனிதன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர் ஜெபிக்கிறாரு, நடுவில் ஆவியான வைக்கிறாரு, இவர் ஜெபம் பண்றாரு, தேவனே நீர் எனக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்காக என்ன வைத்திருக்கிறீர், இவருக்கு என்ன வச்சிருக்கிறார் தேவன், இவருக்கு என்ன வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியாது, அப்படியே ஜெபிட்டே இருக்கிறார் அவ்வளவுதான். ஆனா இவரோடு கூட ஒரு அருமையான ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன செய்யறாரா, வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் இல்ல பாருங்க, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இப்ப இந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, நேரா பிதாவாகி தேவனத்தில் போறாரு. அந்த பிதாவை இவர் கொஞ்சம் உயரமா இருக்கனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாரு, அப்படி எட்டி பார்க்கிறாரு பிதாவுக்குள்ள, பிதாவுக்குள்ள எட்டி பார்க்கிறார், இந்த பிதாவுக்குள்ள என்ன இருக்கிறது, இந்த பிதாவின் ஆழங்களுக்குள்ள என்ன இருக்கிறது, இவருக்குரிய தேவ திட்டங்கள் இருக்கிறது, இவருக்கு கண்ணிலே கண்டிராத, காதுகளிலே கேட்டிராத, அப்படி இருதயத்தில் கூட தோன்றிராத மிகப்பெரிய காரியங்களை பிதாவாகிய தேவன் இவருக்காக தனக்குள்ளே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறத ஆவியர் பார்க்கிறாரு. ஆவியர் பார்த்துட்டு நேரா இவர்கிட்ட போறாரு, என்று சொல்றாரு, பிதாவாகிய தேவன் உனக்காக இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு ஆவியானவருக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தாண்ட வசனம் சொல்லுது, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதை தாண்ட வசனம் சொல்லுது, நமக்கும் தம்முடைய ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆவியானவர் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா, ஆவியனுடைய அபிஷேகத்தை நீங்க பெறலன்னு சொன்னா, தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பது கூட நமக்கு தெரியாம போயிடும். எதிர்காலம் என்னன்னு தெரியாது. நான் கேட்கிற உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியுமா, உங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியுமா, உங்களுக்காக என்னவாக போறீங்க, நம்ம ஒரு லைன்ல போவோம், ஆனா தேவன் எனக்காக ஒன்றை தேவன் செய்யறாரு, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல வந்தபோது நான் உண்மையாக சொல்றேன், எனக்கு ஆவியானவரையும் தெரியாது, என்ன நான் ஒரு புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில வளர்ந்தவன். நான் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தேவன் தந்தார், அவங்க சின்ன வயதிலிருந்து பெந்தகோஸ்தல் சபையில அவர்கள் வளர்ந்தவர்கள். வீட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், அன்னைக்கு ஒரு ஆத்துமா கூட இல்ல, நானும் என்னுடைய மனைவியும் ஒன்றரை வயசு குழந்தையும் அப்படி உட்கார்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். சின்ன பாயில தான் சபையை ஆரம்பிச்சோம். ரெண்டு ஆண்டுகள் ஒரு ஆத்துமா கூட இல்ல, ரெண்டு வருஷம் ஒரு ஆத்துமா கூட இல்ல, அன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். நான் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இந்த வார்த்தை சொல்றேன், தவறாய் புரிந்து கொள்ள கூடாது. நான் ஜெபிக்கிற நேரத்துல எனக்குள்ள என்னெல்லாம் தோணிச்சோ எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுறதுன்னு எழுதிட்டேன். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரங்களில குடும்பமா ஜெபம் பண்ணுவோம், காலை உட்கார்ந்து சாயந்தரம் தான் எந்திரிப்போம். என் மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணுதோ உடனே என்ன பண்ணுவேன், ஆண்டவர் பேசினாருன்னு எல்லாத்தையும் எழுதிக்குவேன். அது ஆண்டவர் பேசினாரா இல்லையா எனக்கு தெரியாது. நாட்கள் கடந்து பல வருடங்கள் கழிந்து அந்த டைரியை இப்ப திருப்பி பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனையும் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. ஆமே, அத்தனையும் நிறைவேறி இருக்கிறது. உங்களுடைய நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். எனக்குள்ள தோன்றின காரியங்கள், எனக்கு என்னெல்லாம் தோணிச்சோ அதை எழுதினேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன், அன்னைக்கு நான் குழந்தை போல இருந்ததுனால நான் அப்படி யோசித்தேன். ஆனா இன்னைக்கு நான் புரிந்து கொள்கிறேன், ஆவியானவர் எனக்குள் பேசினார். ஆவியானவர் நம்முடைய ஆவியில தான் இடைப்படுவாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உடைய ஆவியின் சத்தத்தை கேட்கறதுக்கு நீ மறந்துடக்கூடாது. உனக்குள் எழும்புகிற தேவ சத்தத்தை கவனிக்க நீ மறந்து போவாய் என்று சொன்னால் உடைய எதிர்காலங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும். எனக்குள்ள என்னுடைய ஆவியின் சத்தம் இருக்கு. என் ஆவியில தேவன் இடைப்படுகிறார், என் ஆவியில கர்த்தர் பேசுகிறார், என் ஆவியில தேவன் பேசுகிற சத்தத்தை நான் கேட்டு பழகி கொண்டேன் அப்படின்னு சொன்னா, நான் உண்மையா சொல்றேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். பேசுகிறது நீர் தானா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அருமையான கனிகாமிங்கிற ஒருவர் எழுதியிருந்தார். அதுல அவர் எழுதும் போது எப்படி எழுதியிருந்தாரு, எங்களுடைய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் தேவ சத்தத்தை கேட்பது என்பது பழகிவிட்ட ஒரு காரியம். எங்கள் சபையை பொறுத்து வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்பது எங்களுக்கு பழகிவிட்ட ஒரு காரியம். அதை வாசித்து நான் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சபை எப்பொழுது இப்படி மாறும்? ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் எப்பொழுது இப்படி மாறும்? அவருடைய சத்தத்தை கேட்பது இவர்களுக்கு சாதாரணமான காரியமாய், அவர்கள் பழகிவிட்ட காரியமாய் இருக்கும் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையில சாமுவேலுடைய காலத்தில் போல அபூர்வமாய் இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்பார்கள்? ஆண்டவரை கற்றுக் கொடுத்தாரு, பல ஆண்டுகள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. தேவ சத்தம் எப்படி இருக்கும், ஆண்டவர் எப்படி பேசுவாரு, அசரீரியா வருமா, எனக்குள்ள எப்படி தோணுமா, என் காதல கேட்குமா, எனக்குள்ள தோன்றுமா, வேத வாசிக்கும் போது எப்படி தெரியுமா, எப்படி தேவ சத்தத்தை கேட்பது? 7 வாரங்கள் தொடர்ந்து என்னுடைய திருச்சபைக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது தேவன் கிருபை கொடுத்தார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார், உடைய எதிர்காலங்களை குறித்து அவர் பேசுகிறவராய் இருப்பார். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர்
புஸ்தகம்
இந்த வசனத்தை வளர்ந்த ஒரு வசனம், மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி.
மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்?
எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்?
அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி.
தேவனுடைய ஆவியை அன்றி
ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
மாட்டான். ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டானா?
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு.
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி,
தேவனிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற அந்த ஆவியையே நாங்கள் பெற்றிருக்கிறோம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளுவான். ஒருவேளை யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேகர் இந்த ஜெர்மன்ல நான் பாக்குறேன், நிறைய பேர் மாலுக்கு பெரிய ஷாப்பிங் போறதுனா கூட ஒரு நாய் கூட்டிட்டு போறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு சின்ன நாய்க்குட்டி, ஒருவேளை உட்கார்ந்து நீங்க அழுகிறீங்க, இந்த நாய்க்குட்டி நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க அழுகிறீங்க. ஆமா, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நான் சொல்றத இந்த நாய்க்குட்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க? அது எப்படிதான் புரிஞ்சுக்க முடியும்? அது நாய்க்குட்டிடாது, அதுக்கு அவ்வளவுதான் அறிவு. நல்லா கவனிங்க, வேது ரொம்ப அழகா சொல்லுது, மனுஷனில் உள்ள ஆவி அன்றி ஒருவன் இன்னொரு மனுஷனை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்க மனுஷனா இருக்கிறதுனாலதான் இன்னொருத்தர் தலைவலிக்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. பக்கத்து வீட்டு அக்கா வந்து நம்ம கிட்ட உட்காந்து இதெல்லாம் நம்ம தேசத்தில் நடந்த காரியங்க தானே, எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் கொட்டுவாங்க. ஏன் கொட்டினாங்க? நான் மனுஷியா இருக்கிறனால நான் புரிந்து கொள்ளுவேன், எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவாங்கன்னு. அதே போல அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமானது, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவன் தேவனுக்குரியவைகளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய ஆவி இல்லாம, தேவனுடைய ஆவியானவர்களுக்கு இல்லாமல் தேவனுக்குரியவைகளை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் சபைக்கு ஆவியானவர் மிக முக்கியமானவர் என்று பிதாவாகிய தேவன் தீர்மானிக்கிறார். சபைக்கு ஆவியானவர் மிக முக்கியமானவர் என்று ஆண்டவராக இயேசு தீர்மானிக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நான் உங்களுடைய திக்கற்ற விழாய் விடேன், உன்னை வழி நடத்துவதற்கு இன்னொரு தேற்றரவாளன் நான் நடத்துவேன். ஏன்? அந்த ஆவியானவர் இருந்தாதான் தேவனுக்குரியவைகளை நம்மளால நினைச்ச முடியும், தேவனுக்குரியவைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தின் காரியத்தை சொல்லும் போதே உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை சொன்னா உங்களால எப்படிப்பா புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. நமக்கு இதே விளங்க மாட்டேங்குது. அது எப்படி விளங்கும்? அதை விளங்கிக் கொள்வதற்காகவே தேவன் நமக்கு யாரை கொடுத்தாரு? ஆவியானவர் கொடுத்த. ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, The heaven is not the kingdom of God. பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல அப்படின்னார். எனக்கு ரொம்ப கருக்குனாயிருச்சு. பண்டச்சனாரே, பரலோகங்கிறது நானும் தேவனுமாய் நித்திய காலமா வாழப்போகிற ஒரு இடம் தான். தேவனுடைய ராஜ்யம் என்பது how God works, how God moves, எப்படி தேவன் செயல்படுகிறார் என்பதை விவரிக்கிற ஒரு வார்த்தை தான் எது, தேவனுடைய ராஜ்யம். The kingdom spreads all over the nation. But the parliament building is there in somewhere. இல்லையா? பெர்லின்ல இருக்குது பார்லிமெண்ட் பில்டிங், ஆனா கவர்மெண்ட் இங்க இருக்குது. ரோட்ல குழி தோண்டி பாருங்க, ரோடு ஃப்ரீயா தான் இருக்கு, ரோட்ல குறுக்க கார் நிறுத்தி வச்சிருக்க என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஏன் அங்கதான் இருக்குது? பெர்லின்ல தானே பார்லிமெண்ட் இருக்கு, இங்க குறுக்க நிறுத்தி வச்சா என்ன ஆகும்? நம்மளை பிடிச்சி உள்ளே உடனே அடைச்சிருவாங்க. ஏன்? கிங்டம், அதுதான் அந்த தேசத்தினுடைய ராஜ்யம். நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது நீங்க ஜெபம் பண்றீங்க, அதை ஜெபத்தை தேவன் கேட்கிறார். உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார், பெற்றுக் கொள்றீங்க. நீங்க பேசுறீங்க, ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் புறப்பட்டு வருது, நீங்க பெற்றுக்கொள்றீங்க. இந்த தேவனுடைய தேவனோடு கூட இடைப்படுகிற விதம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் என்ன? ராஜ்யம், கிங்டம். அதுதான் வேலை செய்கிற விதம் தான் கிங்டம். அதனால நீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க வேலை செய்கிறவர்களா இருப்பீங்களா? கொட்கல் வாங்கல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களுக்கு இருக்குமானா? இந்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் அவசியப்படுகிறார். ஆவியானவர் தான் உங்களால் மூப்படவே முடியாது. ஆவியானவர் தான் பிதாவின் ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறவர். ஆவியானவர் தான் தேவனுடைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஆவியானவர் தான் தேவனுடைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒருவர். பசங்க, யோவான் 16:13 வசனம். யோவான் 16:13 சில காரியங்களை விளக்கிற முதல்ல அவரை ஜெபிக்க போகிறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை
நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
இந்த ஆவியானவருக்கு ஒரு அழகான பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேரு? சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவாராம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற தமிழ் பைபிள்ல திருப்பாம அப்படியே வச்சுங்க, நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. தமிழ் பைபிள்ல எத்தனை பக்கம் இருக்கு? நம்ம கையில் வச்சுக்கிற தமிழ் பைபிள்ல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 1462 பக்கம் இருக்கு. இது ஈஸியா வாசிக்க முடியுமா? நான் சபைக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். சில பாத்தீங்கன்னா அதிகார அதிகாரமா வாசிப்பாங்க, அப்படி வாசிக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா சின்ன அதிகாரம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரிய அதிகாரம் வந்தா ஒன்னு நாளாகுமோ ரெண்டு நாளாகவும் வந்தா அது நாளாகும். என்னாகுமோ வந்தா எண்ணி எண்ணி வாசிக்கணும். பக்க பக்கமா வாசி பாருங்க. இன்னைக்கு 10 பக்கம், நாளைக்கு 10 பக்கம், நாளைக்கு 10 ஈவனா பிரிச்சிருவோம். நான் 15 நாள்ல எனக்கு ஒரு வெறி வந்துச்சு. தேவடைய வசந்த முழங்கால் நின்று வாசிக்கணும். முழங்கால் போட்டு 15 நாள்ல தேவடைய பைபிள் முழுவதும் வாசித்து முடிச்சேன். எனக்கு ஒரு ஆசை முழங்காலேயே நின்று நெடு முழங்கால் நின்று வசந்த வாசிக்கணும். சபைக்கு சொல்லி கொடுப்பேன். 50 பக்கமா வாசித்து பாருங்க. என்ன ஆகும்? 30 நாள்ல பைபிள் முடிச்சிடலாம். 1500 பக்கம், எத்தனை பக்கம் மிச்சம் இல்லையா? நிறைய சொல்லி கொடுத்தேன். அப்படி நல்ல கவனிங்க. 1462 பக்கங்கள் உள்ள நம்முடைய வேதாகமம் நம்முடைய ஓன் மதர் டங்க்ல நம்முடைய சொந்த மொழியில இருக்கிறது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட பைபிளை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு திரியேகத்தில் தெய்வமாய் இருக்கிற ஒருவர் ஆவியானவர் அவசியமா? இதை கேள்வி கேட்டு பாருங்க. ஐயா, இந்த வசந்த வாசம் புரிய முடியுதே, ஈஸியா வாசிக்கிறனே, வாசு கதையா கூட மத்தவங்களுக்கு சொல்லிட்டேனே, ஓன் மதர் டங்க்ல இருக்கே, வெறும் சின்ன பைபிள் தானே, 1462 பக்கம் முழங்கால் நின்று டெய்லி அல்லது உட்கார்ந்து 50 பக்கமா படிச்சா ஒரே மாசத்துல பைபிளை படிச்சு முடிச்சிடலாமே. இப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆவியானவர் வரணுமா? திரியேகத்தில் ஒருவராக இருக்கிற, யோசித்து பாருங்க, சாதாரணமானவர் அல்ல. ஒரு பிஷப் வரல, ஒரு பாஸ்டர் வரல, ஒரு ரெவரன் வரல, ஒரு ஸ்காலர் வரல, திரியேகத்தில் ஒருவராக இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆவியானவர் இல்லாம நம்ம கற்றுக்கொண்டதெல்லாம் வீண்தான். ஏன்னா அவர் தான் இந்த வேதத்தின் ஆக்கியம். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், பட் இட் இஸ் நாட் சோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட். வேதங்கிறது கடல் அது, வேதங்கிறது ஒரு சமுத்திரம் அது. அது வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா ஆவியானவரோடு கூட உட்கார்ந்து வாசிக்கிற போது நீங்க வேதத்தை விளங்கிக் கொள்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் என்ன நோக்கத்தோடு ஒரு கதையை, ஒரு நாள் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். மனைவிக்கு எத்தனாம் தேதி வரேன் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தான். அந்த மனைவி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு கடிதத்தை எழுதினாரு. இந்த அம்மாவுக்கு வாசிக்க தெரியாது. பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்து, எங்க வீட்டுக்காரர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு, கொஞ்சம் வாசித்து காட்டுங்களேன். நாங்கள் அந்த அம்மா எடுத்து வாசித்தாங்க. இப்பொழுது என்னால் வர முடியாது, அடுத்த மாதம் வருகிறேன். நம்ம உட்காந்து அழுதாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு மேல ரொம்ப கோவங்க, ஏனோ என்னை திட்டி எழுதிட்டாரு. இது இன்னொரு அக்கா கேட்டாங்க, என்னமா எழுதிட்டு இருக்கிற? எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவங்க, என்னை திட்டி லெட்டர் எழுதிக்கிற, இப்ப வர முடியாதுன்னு எழுதிட்டாரு. என்னன்னு தெரியல, அப்படியே எழுதினாரு. ஆமா, நீங்க அந்த லெட்டர் கொடுங்க, நான் வாசித்து பாக்குறேன். என்னால் வர முடியாது, அடுத்த மாதம் வருகிறேன். இப்பொழுது என்னால் வர முடியாது, அடுத்த மாதம் வருகிறேன். ஐயோ ரொம்ப கோபமா இருக்கிறாரு. ஆனா இவங்க வாசிட்டாங்க, இப்பொழுது என்னால் வர முடியாது, அடுத்த மாதம் வருகிறேன். இவ்வளவு அன்பா இருக்கிறாரா? எழுதினவர் என்ன உணர்வோடு கூட எழுதினாரு? எழுதினவர் எந்த அர்த்தத்தோடு கூட எழுதினார்னு அவர் சொல்லுவதுதான் சரியா இருக்கும். இந்த வேதத்தினுடைய ஆக்கியவனாகிய இந்த அருமையான பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதின போது அப்படித்தான் சோமனு ஒவ்வொரு தடவையும் பிரசங்கம் பண்ணும் போது மூணு காரியத்துக்காக நான் சோமனுவேன். பிரசங்கத்துக்கு ஆயத்தப்படுத்தும் போது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சோமனுவேன். காலையில் எழுந்து சோமனுவேன். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் காலையில் 2:30 எந்திரிச்சிருவேன். ஆண்டவரை பாதத்தில் உட்கார்ந்து கேட்பேன், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய வசனம் இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க சபைக்கு? ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருவார். அடுத்து என்ன கேட்பேன், ஆண்டவரே இந்த வேதத்தை இந்த வசனத்தை நீர் எழுதின போது, நீர் எழுதின போது எதற்காக எழுதினீரோ, எப்படி எழுதினீரோ அது எனக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரேன்னு சொல்லி சோமனுவேன். மூணாவது என்ன சோமனுவேன், அதை இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு எதுக்காக கொடுக்கறீங்க அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க அன்னைக்கு எழுதுனீங்க, இன்றைக்கு இந்த ஜனங்களுக்காக நீர் எதற்காக இது எழுதினீரோ அது எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட செய்தியோட வருவேன். அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்க வழியில பேசிட்டு வந்ததை நீங்க பிரசங்கிக்கிறீங்க, நாங்க வீட்டுக்கு வந்து பேசணும், இதுதான் போன வாரம் முழுவதும் வாழ்க்கை, அதையுமே பிரசங்கிக்கிறீங்க. யாருக்கு தெரியும்? ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவரோடு கூட இடைப்பட்டு வேதத்தை வாசிக்கிற போது அந்த வசனங்கள் உங்க வாழ்க்கையோடு கூட பேசும், உங்களுடைய பிரச்சனையை குறித்து பேசும், அதுக்குரிய தீர்வுகளை சொல்லும். ஆண்டவர்களுக்கு விடுதலையின் வசனங்களை ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த சத்திய ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? சகல சத்தியத்துக்களை நம்பி வழி நடத்துவாராம். அப்ப வேதத்தை எடுத்து உடனே யாரு கூப்பிட்டுருந்தோம்? அம்மா பைபிள் வாசிங்க இல்ல, சில பிள்ளைக்கு அப்படித்தான் நானும் பார்த்துருக்கிறேன். தூங்கும், ஏய் பைபிள் வாசியா, நீங்க வாசிங்கம்மா நான் கேட்கிறேன். அம்மா வாசிப்பாங்க, வாசி முடிக்கிறதுக்குள்ள இவன் ஏற்கனவே போயிருப்பான். ஆனா ஆவியானவரை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காந்துருங்க ஆவியானவரே. இந்த நாள் சொன்னேன், நீங்க வேதத்தை வாசிக்கிற போது ஒரு டைரியும் ஒரு பேனாவும் இல்லாம வேதத்தை வாசிக்காதீங்க, வேதத்தை வாசிக்காதீங்க. ஆண்டவர் பேசுறது என் வேதத்தை பார்த்தீங்கன்னா எழுதி 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 வச்சிருப்பேன். ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆண்டவர் இந்த தேதியில் இப்படி சொன்னார், எனக்கு இந்த அர்த்தம், இங்கிருந்து ஒரு வசனத்தை அங்க கொண்டு போவார், அங்கிருந்து இங்க கொண்டு வருவார். ஆவியானவரோடு கூட இருப்போமானா ஞானஸ்தானத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு 7 எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஞானஸ்தான என்ன? அதுல கம்பரேட்டிவ் ஸ்டடி, விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், ஞானஸ்தானம், இவருடைய கம்பரேட்டிவ் ஸ்டடி என்ன? ஒரு புஸ்தகத்தை எழுதிருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த புத்தகத்தை எழுதின, அந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை எழுதினவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு புத்தகத்தை இதுவரைக்கும் ஞானஸ்தானத்துக்காக நாங்கள் பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கருத்திலும் இந்த புத்தகம் கட்டாயம் இருக்கணும். ஏன்? 7 ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொரு முறையும் தேவன் பேசும்போது எழுதிட்டே வருவேன், எழுதிட்டே வருவேன். அது ஒரு பெரிய புஸ்தகமாக என்னுடைய வாழ்க்கையில மாறினது. இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவர் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர். அதுல இன்னொரு வரி சொல்லுது பாருங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் சுயமாய் பேசாமல். அவர் எப்படி பேச மாட்டாரு சொல்லுங்க? ஆவியானவர் எப்படி பேச மாட்டாரு சத்தமா சொல்லுங்களேன். சுயமாய் பேச மாட்டாராம். சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டதை சொல்லி வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா ஆவியானவர் எங்கேயோ கேள்விப்பட்டுட்டாரு, கேள்விப்பட்டதை தான் நமக்கு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி கசனம் ஆவியான சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அப்ப யாருகிட்ட கேள்விப்பட்டார்? யார் பேசுகிறதை கேள்விப்பட்டார்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசுவாரு, என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினாலே. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல, இந்த வேதம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் ஆவியானவர் பேசுறவங்களால் விளங்கிக் கொள்ளவும் முடியும். ஆண்டவராக இயேசு எதை பேசினாரோ அது யார் பேசுறா? பரிசுத்தாவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறவர். அந்த ஆவியானவர் இல்லாம வேத வசனங்கள் நமக்கு நினைவுக்கு வராது. ஆவியானவர் இல்லாம நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு ஒரு நாள் வராது. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒருவர். பாத்தீங்க, 2 புஸ்தகம் 1 2 Corinthians 1 20 வசனத்திலிருந்து, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கு என்ன வேலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வேலை, ஆவியானவருக்கு என்ன வேலை அப்படின்னா, பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறவர். நம்ம பெறுகிற வாக்கு தத்துவங்களை யார் கொடுப்பா? பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவங்களுக்காக என்னை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு. அந்த வாக்கு தத்துவங்களை என் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர் ஆவியானவர். ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வர் யாரு? ஆவியானவர். சங்கீதத்தில் வாசிக்கிற போது இப்படி 104:30 நினைக்கிறேன், அது இப்படி சொல்லப்படுது, அவர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், அவர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறார். அப்ப ஆவியானவர் தான் இதுல வேலை செய்யறாரு, சிருஷ்டிக்கிற இடத்துல ஆவியானவர் தான் வேலை செய்கிறார். இந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் கொஞ்சம் விளங்காததை போல இருக்கு. அந்த வசனம் எப்படி இருக்குது இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்க அப்படின்னா, Put a seal upon me, he put his spirit in my heart, guaranteeing for what to come. அப்படின்னு இருக்கு. அதாவது தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்பதற்கு எனக்கு என்ன கேரண்டி அப்படின்னா, எனக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்களா? எப்படி சொல்றீங்க? அதேதான் வசனம் சொல்லுது, He put his spirit in my heart, guaranteeing for what to come. எனக்காக தேவன் என்ன வாக்களித்து இருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவங்களை இன்க்ளூடிங் ஹெவன், பரலோகத்தை சேர்ந்து சொல்றேன், அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்வதற்கு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே எனக்கு எப்படி இருக்கிறாரு? கேரண்டியா இருக்கிறார். அதனால போல் சொல்றாரு, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் பரலோகம் போவே அல்ல, என்னை பரலோகத்துக்கு அவர் கொண்டு செல்லுவார். ஆமென். என்னை பரலோகத்துக்கு அவர் கொண்டு செல்வார். அது வரைக்கும் என்னை அவர் அழகாய் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் என்னை என்ன செய்வாரு? ரொம்ப அழகாய் என்னை வழி நடத்தி என்னை பரலோகத்துக்குள்ளே அழைத்து செல்கிறவர் எனக்கு ஆவியானவர். அதனால்தான் ஆவியானுடைய கரத்துல இந்த சபையை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கொடுத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. Titus 3:5 சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தமாக அல்ல, அவருடைய இரக்கத்தினாலும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் சபைக்கு தேவை. ஆமே. உங்களுக்கு நிறைய காரியத்தை நான் சொல்லிட்டேன், ஆவியான இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம ஜோமனை போறோம், எனக்கு ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இருந்தால் தான் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் இருந்தால்தான் என்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியும். ஆவியானவர் இருந்தாதான் என் வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க முடியும். ஆவியானவர் இருந்தாதான் தேவனுக்குரியவைகளை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். ஆவியானவர் இருந்தாதான் நான் செய்யறது பாவமா இல்லையான்னு தெரியும். எனக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் பாவமானு கேட்பாங்க. சில காரியத்தை செஞ்சுட்டு என்ன கேட்பாங்க? இதெல்லாம் பாவங்களா அப்படிம்பாங்க. அது எப்படி தெரியும் இதெல்லாம் பாவம் தான் அப்படின்னு? எப்படி தெரியும்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகனே இது தப்பு அப்படின்னு சொல்லுவார். ஆவியானவர் இல்லாதவனுக்கு கொலை செய்து கூட அவனுக்கு எப்படி தெரியாது? பாவமாவே தெரியாது, தவறாவே தெரியாது. ஆனா நமக்குள்ள ஆவியார் இருப்பாரா? சின்ன தவறை செய்தா கூட, நான் சின்ன வயதுல நினைக்கிற ஒரு 3 வயது இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு டீ எஸ்டேட் பகுதியில் இருந்ததுனால குருவி கூடு தேடி விளையாடுறது எங்களுடைய வாழ்க்கை. செடிக்கடியில் அப்படியே போய் குருவி கூடு கட்டிங்க அப்படின்னு எட்டி பார்ப்பேன். ஒரு இடத்துல போய் அப்படி பார்க்கிற போது ஒரு அழகான ஒரு குருவி ஒன்று கூடு கட்டி இருந்துச்சு. அப்படி மெதுவாக போய் எட்டி பார்த்தா உள்ள 3 முட்டை இருந்துச்சு. ஒரு முட்டை எடுத்து பார்க்கலான்னு இப்படி எடுத்தேன், கீழே விழுந்து 2 உடஞ்சிருச்சு. எனக்கு ஒரே பயம், எனக்கு வயசு 3. எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஐயையோ இன்னும் இந்த குருவி ஏசப்பாட்டை போய் என் முட்டையை உடச்சிட்டான்னு சொல்லும், நான் என்ன பண்ண போறேன். நான் செய்த காரியம் என்னன்னா, நேராக வீட்டுக்கு வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு என் கையில அந்த நெருப்புல என் கையை சுட்டுட்டு நான் சொன்னேன், இயேசுப்பா இந்த கையில தான் அந்த முட்டையை நான் உடைச்சேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த கையில தான் அந்த முட்டையை உடைச்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த நெருப்புல என் கையை நான் சுட்டு வச்சுட்டேன். சின்ன தவறுகளா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் மகனே இது பாவங்கிறது நமக்கு தெரியும். ஆமே. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவியின் எனக்கு தேவை. இல்லை சொல்லுங்க, பரிசுத்தாவியின் எனக்கு, எங்க சபைக்கு பரிசுத்தாவியினவர், சத்தமா சொல்லுங்க, சபைக்கு பரிசுத்தாவியினவர். அவருடைய அனுபவங்கள் அல்ல, ஆவியானவரே என்னை நடத்துகிறவராய் இருக்கணும். ஆமே, எதிர்காலங்கள் அவரு தான் உருவாக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 2:39 சொல்லுது, வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கிற தூரத்தில் இருக்கிற யாவருக்கும். அறிய சில கேட்பாங்க, எனக்கு பரிசுத்தாவியன் கிடைப்பாரா, எனக்கு கிடைக்குமா பரிசுத்தாவியனவர், எனக்கு கிடைக்குமா அந்த அபிஷேகம். எடுத்து அந்த வசந்த 2 வசந்த ஜோம் அனுப்புறோம், எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:39
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்
உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள
யாவருக்கும்
யாவருக்கும்
உண்டாயிருக்கிறது.
அது உண்டாயிருக்கிறது. பரிசுத்தாமியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் யாராருக்கு அனைவருக்கும் சொல்லும்போது இப்படி சொன்னார், அது அப்போஸ்தலருடைய காலங்களோடு கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அப்போஸ்தலருடைய காலங்களோடு கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. இல்ல, சபை இருக்கிற காலம் வரைக்கும் ஆவியானவருக்கு பூமியில வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலம் ஒரு ஆண்டவராக இயேசு வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரு. அப்புறம் எதுவும் போயிடும், கிருபையும் போயிடும். சபை போயிடும், ஆவியானவரும் போயிடுவாரு, கிருபையும் போயிடும். அதுக்கப்புறம் ஆவியானவருக்கு பூமியில இல்ல வேலை இல்லை. அது வரைக்கும் ஆவியானவர் சபைகளின் நடுவில் வேலை செய்து கொண்டே இருக்கிறவர். ஒரு நாள் ஆண்டவரே, நான் கேட்டேன், ஆண்டவரே அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில் நடக்கணுமா ஆண்டவரே? இந்த கடைசி கால சபைகளிலே அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த அந்த அற்புத அடையாளங்களை ஆண்டவரே நீங்க நடப்பிக்கணும். ஆண்டவர் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், எங்க எல்லாரும் அப்படி சபிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, டே அது முதல் நூற்றாண்டு அற்புதம். அது அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த அற்புதங்கள் முதல் நூற்றாண்டு அற்புதம். ஆனா என்னுடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நான் வேகமாய் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி கால அற்புத அடையாளங்கள் முதல் நூற்றாண்டுடைய அற்புதங்களை போல பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி கேட்கிறோம், ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த அற்புத அடையாளங்கள் எங்க சபையில் நடக்கட்டு ஆண்டவரே. நான் உங்களை பார்த்து மாலை வேளையில சொல்றேன், ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த அற்புத அடையாளங்களை பார்க்கிறோம். உங்க சபைக்குள்ள நடக்க போகிற அற்புதங்கள் பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழர்கள் மட்டும் இல்ல, பாஸ்டர் தான் பேசிட்டு இருந்தேன், தமிழர்கள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் வருவா? இந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சேர்ந்து நம்மோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கிற காலங்களை தேவனால் தர முடியுமா முடியாதா? தர முடியுமா முடியாதா? நிச்சயமாய் முடியும். விசுவாசிங்க, ஜெபிங்க. உங்க சபையில தேவன் கொண்டு வரட்டும், சபையில தேவன் கொண்டு வரட்டும், சபையில நிச்சயமாய் நடக்கும். பெர்லின்ல இதே வார்த்தை சொன்னேன், கத்திரபடி செய்வார். 2 கூட்டம் பாத்தீங்கன்னா சில ஜெர்மானியர்கள் உள்ள வந்தாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்களுக்கு சொல்லி டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் உட்கார வச்சு முழு செய்தியும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆராதனையில் அவங்க நின்று முன்னால் நின்று நடனமாடி தேவனை ஆராதிக்கிறாங்க. ஏன் நம்முடைய சபையில இதை நடக்க முடியாது? ஜனங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், தேவன் ஒருவரே. மொழி வித்தியாசமா இருக்கலாம், கலர் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய கிரியைகள் சபையில நடக்க ஆரம்பிக்குமானால் நான் நிச்சயமா சொல்றேன், நம்முடைய திருச்சபையானது ஒரு கலங்கரை விளக்கமாய் இருக்க முடியும், அநேகரை ஈர்க்கிற ஒரு காந்தமாய் அது இருக்க முடியும். ஆவியானவர் மாத்திரம் சபையின் நடுவிலே பலத்த விதத்திலே கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்கிறேன், எந்த தேசத்து ஜனங்களும் இங்க வந்து சேர முடியும். ஆமே. இன்னைக்கு நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கிறோம், ஆவியானவரே இதுக்குள்ள நீங்க வேலை செஞ்சா வேலை செஞ்சிருங்க, அதுக்கு மேல நீங்க வேலை செய்யுதுன்னா நீங்க வேலை செஞ்சிட்டு இருங்க, நாங்க போயிருவோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதனால கத்திருக்க ஒரு லிமிட்ட போடுறோம். ஒரு நாள் சபையில் நடந்தது, முதல் ஆராதனை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஜெபிக்க வந்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தோம், ஜெபிக்க 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 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்னி விழுந்ததை போல எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அங்க அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து முழங்கால் போட்டாங்க, ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். ஆராதனை முடிஞ்சு வெளியே போனவங்க எல்லாம் திரும்பி உள்ள வந்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 ஆராதனைக்கு ஜனங்கள் வந்துட்டாங்க, அவங்களும் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 2 ஆராதனையே நடக்கல, அந்த ஜபம் ஒரு அக்னியாகி கடந்து போனது. காலையில 7 ஆரம்பித்த ஆராதனை மதியம் 12 முடிந்தது, 12 முடிந்தது. ஆவியானவர் நம்ம எப்படி வழிநடத்தி சொல்லுவாரோ நமக்கு தெரியாது. அழகான ஒரு மனுஷன் இப்படி சொன்னாரு, தேவனுடைய தாமதம் அற்புதங்களிலே முடிவடைகிறது. தேவனுடைய தாமதம் ஒருவேளை இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில தாமதம் ஆகிறதுன்னு எதையாவது நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு சொல்றேன், அது அற்புதத்தை தான் முடிய போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய தாமதம் அற்புதத்தில் தான் முடியும். தேவ மனுஷனுக்கு ஒரு யோசேப்புக்கு குழி கூட வாக்கு தத்தத்தின் வழிதான். ஆமே, ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் போட்டு என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த குழியை தேவன் வழியாய் தேவன் மாற்றினான், வழியாய் தேவன் மாற்றினான். அந்த யோசேப்பை முதல் முறை விற்றார்கள், பரவாயில்ல. ரெண்டாவது முறை வித்த முடிஞ்சதுன்னு அர்த்தம். ரெண்டு முறை விற்கப்பட்டவன் யோசேப்பு, அதை தேவன் வழியாய் மாற்றினான். அரண்மனைக்கு போகிறான், அநியாயமாய் பழி சாட்டப்பட்டான், சிறைச்சாலைக்கு போனான், கட்டதை வழியாய் மாற்றினார். உங்க வாழ்க்கையில் வருகிற எந்த மனாந்திரங்களோ, உங்க வாழ்க்கையில் வருகிற எந்த மனாந்திரங்களோ ஒரு வாக்கு தத்தத்தின் வழிகளாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ அவனோடு இருந்தார். நான் கேட்டேன், வெளியே கொண்டு வரது விட்டு போட்டு நீங்களும் சேர்ந்து உட்கார்ந்து கேட்டேன், நீங்க வெளியே கொண்டு வருகிறத விட்டு போட்டு ஆண்டவரே நீங்களும் போய் சிறையில் உட்கார்ந்துக்கிறது ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இவனுக்கு சிறைதான், அதுதான் அவனுக்கு பாதுகாப்பான இடம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. யோசேப்பு மட்டும் வெளியே இருந்திருந்தா என்ன இருக்கும், போர்த்திபாரின் மனைவி அவனுக்கு கொன்னே போட்டிருப்பா. ஆண்டவருக்கு தெரியும், சிறைச்சாலை யோசேப்புக்கு பாதுகாப்பான இடம், உடைய வனாந்தரங்கள் சில நேரங்களிலே உங்களுக்கு பாதுகாப்பான இடம். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வனாந்தரம் எனக்கு பாதுகாப்பான இடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடைய வனாந்தரம் கூட உடைய வாக்கு தத்தத்தின் வழிகள் தான். ஆமேன். உடைய வனாந்தரங்கள் கூட உடைய வாக்கு தத்தத்தின் வழிகள் தான். நீங்க கிடைக்கிற குழிகள் கூட உடைய சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். ஒரு நாள் வரும், ரொம்ப நேரம் ஆகாது, அது வரைக்கும் அது வரைக்கும் காலங்கள் கடந்து போகலாம். ஒரு நேரம் வரும், அதுக்கப்புறம் காலம் போகாது. நொடியிலே தேவன் மாற்றி விடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அருமையான ஒரு பரிசுத்த ஆவியர் அவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. எல்லாருக்கும் யோவேல் லூக்கா 11:13 சொல்கிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆமே. இது தேவ சித்தமா? எபேசியர் 4:30 சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்ப நான் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுப்பது தேவ சித்தமாயிருக்கிறது. இருக்கிற நம்ம யாரும் தூரமானவர்கள் அல்ல. சின்ன குழந்தைகள் பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, தரிசனங்களை பார்க்க முடியும். ஆவியானவர் நடத்துவார். எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நாங்கள் நடத்தினோம். பிள்ளைகள் தரிசனங்களை பார்த்து சொன்னாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து இதை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 21 சபக்கூட்டத்தில் உபவாச கூட்டத்தில் அந்த ரொம்ப அழகாய் நடத்தி கொண்டே இருக்கிறேன். அடுத்து சொன்னாரு, நீங்க அப்படியே போயிட்டே இருங்க, நாட்கள் வரும், கடைசி வாரங்கள் வரும்போது நான் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பேன், நீங்க அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாரு. தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படியே 21 தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். கடைசி வாரம் வர 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 அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது, பலத்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. காதில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் கல்டி கீழே விழுந்துருச்சு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது நடுவில் திடீர்னு ஒருத்தருக்கு சுகமீனமாகி போய் ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா தைராய்டுக்காக அப்படி ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண பிறகு பார்த்தா அது தைராய்டு கட்டியில் கேன்சர், அது சதை பிஞ்சு பிஞ்சு வருது. அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு இது பண்ண இப்படி ஆயிடுச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. நாங்க அங்கிருந்து டாக்டர்ஸ் நர்சஸ் ஒரு டீமா வந்தாங்க. அறுத்த நிலையிலேயே ஓபன் பண்ண அதே நிலையிலேயே தூக்கி அந்த வண்டியில போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அங்க போன டாக்டர் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு பயங்கர கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கிறீங்க, 48 பிறகுதான் என்னன்னு சொல்ல முடியும். கத்திர அற்புதம் செஞ்சாரு, கேன்சரும் இல்ல ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஆண்டு சுகமா வச்சிருக்கிறார். ஏறக்குறைய 80 அற்புதங்கள் நடந்தது. நாங்க ஒரு புஸ்தகம் போட்டோம். என்ன புஸ்தகம் போட்டோம்னா, அற்புதங்கள் நிஜம்தானா, இன்னைக்கும் அற்புதம் நடக்குதா என்று சொல்லி, அற்புதங்கள் நிஜம்தானா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த 80 அற்புதங்களையும் நாங்கள் எழுதினோம். அநேக ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஒரு நாளிலே அனுச்சினாரு, இன்னைக்கு நான் எல்லாரோடு கூட நான் பேச போறேன், எல்லாரோடு கூட நான் பேச போறேன். அவங்க அவங்களை நான் பேசுகிற காரியத்தை எழுத சொல்லினாரு. நான் சொன்ன ஆண்டவர்களுக்கு கூட பேச போறாரு. எல்லாரும் ஒரு டைரி எடுத்துங்க, அவங்கவுங்க தனியா உட்காந்துங்க, கத்த உங்ககிட்ட பேசுற காரியத்தை நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் உட்காந்து டைரி எடுத்து உட்காந்து எழுதினாங்க. சின்ன குழந்தைகள் கூட டைரி எடுத்து உட்காந்துட்டு எழுதிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே யோசனை, இவன் என்னத்தை எழுத போறான், பெரியவங்களுக்கே ஆண்டவர் பேசுறது தெரியல, என்ன இவன் என்னத்தை எழுத போறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உபச்சரியா போனேன். சில நேரத்தில் சில எழுத போறாங்க, எழுதுறதுக்கு தயங்குறாங்க. முன்னாள் இருக்கிற ஆண்டவர் சொன்னாரு, தயங்க அதை எழுதுன்னு சொல்லுன்னு. உடனே வந்து ஓடி வந்து சாட்சி சொல்லுவாங்க, நான் என்ன யோசனை அது அப்படி ஆண்டவர் சொன்னாரு. சின்ன பிள்ளைகளா எழுதினாங்க, ஒரு சின்ன பையன் எழுதினான். அவங்க போய் நான் கேட்டேன், உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் டைரி எடுத்து காட்டினான், ஆண்டவர் தங்கிட்ட பேசினாரு. கேட்டேன், எப்படி உனக்கு தெரிஞ்சது, எப்படி உனக்கு தெரிஞ்சது? அவன் சொன்னான், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்தை திறந்து அப்படியே பார்த்தேன். ஒரு வசனம் மட்டும் அப்படியே எனக்குள்ள எழும்பி வந்ததை பார்த்தேன். கத்தர் பேச நான் எழுதிட்டேன். அந்த வசனத்தை பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன் ஆச்சரியப்பட்டேன்னா, அவன் அவனுடைய அம்மாவுடைய வயிற்று இருக்கும்போது அவருடைய அம்மாவுக்கு தேவன் இவனை குறித்து தேவன் சொன்ன வசனத்தை அங்கு எழுதியிருக்கிறான். அவருடைய அம்மாவுடைய வயிற்றுல அவன் வளர்ந்து கொண்டிருந்த நாட்களிலே, பிரசவம் இன்னும் ஆகல, அவனை குறித்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தைய இவன் உட்கார்ந்து எனக்கு ஆண்டவர் இதைத்தான் சொன்னார்னு எழுதினா, நான் உட்கார்ந்து அழுது, ஆண்டவர சின்ன பிள்ளைகிட்ட கூட நீங்க பேசுறீங்களே, நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர்களோடு கூட இடைப்படுவார், உங்களோடு கூட பேசுவார். நீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவர, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவர, உங்களுடைய வல்லமையான ஒரு பாத்திரமாய் மாற்றுக ஆண்டவர, உங்களுடைய அபிஷேகம் இல்லாம என்னால வாழ முடியாது, உங்களுடைய கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நம்ம நாளில் சுபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், ஆண்டவர்களை அபிஷேகம் பண்ணுவார். ஒருவேளை சந்தேகப்படாம நீ தேவன் அபிஷேகிக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட இந்த மாலை வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். கர்த்தர் கட்டாயம் தருவார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, சொல்லுங்க, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? சில சொல்லுவாங்க, எனக்கு அப்படியே சோமனிட்டு இருந்த பாஸ்டர் சும்மா எனக்கு இறங்குச்சு பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்படி இல்லாம இருக்கலாம், எனக்கு கையெல்லாம் நடுக்க வந்துருச்சு பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம். உன்னை நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவியான உங்களுக்கு வந்து தங்கிக் கொள்கிற போது சில நேரங்களில நீங்க வீட்டுக்கு போகிற வழியில உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நேரிடலாம். நீங்க வீட்டுக்கு போன பிறகு சில காரியங்களுக்கு வாழ்க்கையில நடக்கலாம். இந்த இடத்துல சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அவரிடத்துல கேட்கிற ஒருவருக்கும் அவர் மறுக்கிற தேவன் அல்ல. எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். இந்த அருமையான இந்த நல்ல மாலை வேளையில, இந்த பெந்தேகோஸ்தே இந்த திருநாளில, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம் சபையின் நடுவில் அசுவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். சத்திய ஆவியானவர் என்றவருக்கு பேரு, கிருபையின் ஆவியானவர் என்றவருக்கு பேரு, பரிசுத்த ஆவியானவர் என்றவருக்கு பேரு, தேச்சுரவாளன் என்றவருக்கு பேரு. அவர் வேதத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் ஆழங்களுக்குள்ள நம்மை வழிநடத்தி செல்கிறவர், நல்ல வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறவர், என் எதிர்காலத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறவர், வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில உருவாக்குகிறவர், தேவன் எனக்காக வைத்திருக்கிறவைகளை எனக்கு சொல்லுகிறவர், பிதாவின் ஆழங்களை அறிந்திருக்கிற அருமையான பரிசுத்த ஆவியானவர், தர்மியானது நாளிலே என்னை வழி நடத்தி செல்வதற்கு இந்த ஆவியானவருக்கு வேணும். எல்லாருக்கும் நேரம் அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தாவியானவரே, மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட நாங்க உங்க சமூகத்தில் நிற்கிறோப்பா. எங்க யாருக்கு நீர் தூரமானவர் அல்ல. சகோதரியே, சகோதரனே, வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளுக்கும், ஓ தேவன் வரவழைக்கிற தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இப்படி கூப்பிட்டா. யாருக்கு காது கேட்குதோ அவர்களுக்கு ஆண்டவர் கரத்தை அசைத்தால், அந்த கரத்தை யாரால் பார்க்க முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு சொந்தமாகிறது. இந்த வாக்கு தத்துவம் இந்த நாளிலே சொந்தமாகிறது. நன்றி. ஒரு நிமிஷம் கவனிங்க. எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை நேரத்தில் உணர்த்துறத பார்க்கிறேன். தேவனுடைய அபிஷேகம்ங்கிறது வேற, தேவனுடைய பிரசனம் அப்படிங்கிறது வேற. தேவனுடைய பிரசனம்ங்கிறது ஆண்டவர் நேரத்தில் இருக்கிறத உணர்வு பாருங்க. அந்த தேவனுடைய ஸ்பரிசம், அது தேவனுடைய கரம் நம்ம மேலே படுறது, தேவனுடைய வஸ்திர தொங்கல் நம்ம மேலே படுறது, ஆண்டவர் இருக்கிறதை உணர்கிறோம் பாருங்க. அதுதான் தேவனுடைய பிரசனம் அது. ஆனா தேவனுடைய அபிஷேகம்ங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட ஒண்ணு, தேவனுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஒண்ணு. வேதத்தின்படி வாசிக்கிறோம், தாவீது மேல சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணின போது முதல்ல நடந்த வேலை என்னன்னா, ஆவியார் அவர் வந்து அவர் மேல தங்கி கொண்டார். அபிஷேகங்கிறது ஒரு பேக்கேஜ், அபிஷேகங்கிறது ஒரு ஒரு சூட்கேஸ் மாதிரி. அதுல முதல்ல வந்து தங்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எதுக்காக? இனி வருகிற நாட்கள் அவனை இயக்குவதற்காக. அதுக்கு பின்னால அந்த அவன் வேலை செய்கிறக்குரிய அத்தனை காரியத்தையும் கொடுக்கிறதுக்கு அந்த அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். நீங்க அபிஷேகத்துக்காக நீங்க சொல்லிக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் ஒரு கருத்தை உணர்த்துறாரு, நான் அபிஷேகம் பண்ணா நீ எனக்காக நீ என்ன செய்வே? உன்னை நான் அபிஷேகம் பண்ணினா நீ எனக்காக நீ என்ன செய்வ? இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கைய தேவனுக்கு அர்ப்பணித்து, விசேஷமா வாலிப பிள்ளைகளை சபையில ஊழியர்களை செய்வதற்கு நீங்க ஆயத்தமாக்குறீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய போறேன், என்னை அபிஷேகியன்னு கேளுங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்யறேன், என்னை அபிஷேகம் ஆண்டவரேன்னு கேளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல உங்க கரம் இணைக்கப்படுமானால், உங்க ராஜ்யத்துல தேவனுடைய கரம் இணைக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்துல உங்க கரம் இணைக்கப்படுமானால், உங்களுடைய ராஜ்யத்துல தேவனுடைய கரம் இணைக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழுவேன், உங்களுக்காக நான் ஏதாவது செய்வேன், என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? இப்பொழுது இப்ப கேளுங்க. சும்மா நீ அபிஷேகம் கேட்காம உடைய ராஜ்யத்துல வேலை செய்வாண்டவரே, உடைய ராஜ்யத்தோடு நான் வேலை செய்வேன், சபையோடு இணைந்து நான் வேலை செய்வேன் ஆண்டவரே, நீங்க அபிஷேகம் சொல்லி நம்ம கேட்போமா? எல்லாரும் கேளுங்க மக்களை. இப்பொழுது சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.